அப்போஸ்தலர் அதிகாரம் 13. அந்தியோகியா சபையில் சில தீர்க்கதரிசிகளும் போதகர்களும் இருந்தனர். அவர்கள் பர்னபாஸ், சிமியோன், லூகி, மானாயின், சவுல் ஆகியோர். இம்மனிதர்கள் எல்லோரும் கர்த்தருக்கு சேவை செய்யவும் உபவாசம் இருக்கவும் செய்தனர். பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நோக்கி,
பர்னபாவையும் சவுலையும் எனக்காக ஒரு சிறப்பான வேலைக்காக தனித்து விடுங்கள். இந்த வேலையை செய்ய நான் அவர்களை தேர்ந்துள்ளேன்
என்றார். எனவே சபை உபவாசமிருந்து பிரார்த்தனை செய்தது. பர்னபாவின் மீதும் சவுலின் மீதும் தங்கள் கரங்களை வைத்து வெளியே அனுப்பினர். பரிசுத்த ஆவியானவரால் பர்னபாவும் சவுலும் அனுப்பப்பட்டனர். செலூக்கியா நகரத்திற்கு அவர்கள் சென்றனர். பின் செலூக்கியாவிலிருந்து சீப்ரு தீவிற்கு கடல் வழியாக சென்றனர். சாலமி என்னும் நகரத்திற்கு பர்னபாவும் சவுலும் வந்தபோது தேவனுடைய செய்தியை அவர்கள் யூத ஜப ஆலயங்களில் போதித்தனர். யோவான் மார்க்கும் ஓர் உதவியாளனாக அவர்களோடு இருந்தான். அவர்கள் தீவை கடந்து பாப்போ நகர் வரைக்கும் சென்றனர். பாப்போவில் மந்திர தந்திரங்கள் செய்த ஒரு யூத மனிதனை அவர்கள் சந்தித்தனர். அவன் பெயர் பரியேசு. அவன் ஒரு போலி தீர்க்கதரிசி. ஆளுநர் செர்கியு பவுல் என்பவரோடு பரியேசு எப்போதும் இருந்தான். செர்கியு பவுல் ஒரு ஞானவான். அவன் பர்னபாவையும் சவுலையும் சந்திக்க விரும்பினான். ஆனால் எலிமாஸ் என்னும் மந்திரவாதி பர்னபாவுக்கும் சவுலுக்கும் எதிரியாக இருந்தான். செர்கியு பவுல் இயேசுவை நம்பாதபடி தடுக்க பரியேசு முயன்றான். பவுல் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டான். சவுலின் மற்றொரு பெயர் பவுல். பவுல் எலிமாஸை பார்த்து,
பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் நீ எதிரி. நீ தீய தந்திரங்களாலும் பொய்களாலும் நிரப்பப்பட்டிருக்கிறாய். கர்த்தரின் உண்மைகளை பொய்களாக திரித்து கூற எப்போதும் முயல்கிறாய். இப்போது கர்த்தர் உன்னை தொடுவார். நீ குருடனாவாய். சில காலம் வரைக்கும் உன்னால் எதையும் பார்க்க முடியாது. சூரியனிலிருந்து வரும் ஒளியை கூட பார்க்க முடியாது
என்றான். அப்போது எலிமாசுக்கு எல்லாம் இருண்டு போயின. பார்க்க முடியாதபடி அங்கும் இங்கும் தடுமாறினான். கையால் பிடித்து அவனை வழிநடத்துகிற ஒருவனை கண்டுபிடிக்க முயற்சி செய்து கொண்டிருந்தான். ஆளுநர் இதை பார்த்தபோது நம்பிக்கை வைத்தான். கர்த்தரை குறித்து போதிக்கப்படுபவற்றை கேட்டு அவன் வியப்புற்றான். பாப்போவிலிருந்து பவுலும் அவனோடிருந்த மனிதர்களும் கடற்பயணமாயினர். பம்பிலியாவிலுள்ள பெர்கே என்னும் நகரத்திற்கு அவர்கள் வந்தனர். ஆனால் யோவான் மார்க்கு அவர்களை விட்டு பிரிந்தான். அவன் எருசலேமுக்கு திரும்பினான். அவர்கள் பயணத்தைத் தொடர்ந்து பெர்கேவிலிருந்து பிசிதியாவுக்கு அருகேயுள்ள நகரமாகிய அந்தியோகியாவுக்கு போனார்கள். அந்தியோகியாவில் ஓய்வு நாளில் யூத ஜப ஆலயத்திற்குள் போய் அமர்ந்தார்கள். மோசேயின் நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகளின் எழுத்துக்களும் வாசிக்கப்பட்டன. பின் ஜப ஆலயத் தலைவர்கள் பவுலுக்கும் பர்னபாவுக்கும் ஒரு செய்தி அனுப்பினர்.
சகோதரரே, நீங்கள் இங்குள்ள மக்களுக்கு உதவுமாறு ஏதேனும் கூற வேண்டியிருந்தால் தயவு செய்து பேசுங்கள்
என்றனர். பவுல் எழுந்து நின்றான். அவன் அமைதிக்காக தன் கைகளை உயர்த்தி,
எனது யூத சகோதரர்களே, உண்மையான தேவனை வழிபடும் மக்களே, தயவு செய்து நான் சொல்வதை கேளுங்கள். இஸ்ரவேலின் தேவன் நமது முன்னோரை தெரிந்து கொண்டார். அவர்கள் அந்நியராக எகிப்தில் வாழ்ந்த காலத்தில் தேவன் அவரது மக்களுக்கு உதவினார். மிகுந்த வல்லமையால் அந்நாட்டிலிருந்து அவர்களை அழைத்து வந்தார். வனாந்தரத்தில் 40 ஆண்டுகள் தேவன் அவர்களோடு பொறுமையாக இருந்தார். கானானில் உள்ள 7 தேசங்களை தேவன் அழித்தார். அவரது மக்களுக்கு அவர்கள் நாட்டை கொடுத்தார். இவையெல்லாம் சுமார் 450 ஆண்டுகளில் நடந்தன. இதன் பிறகு சாமுவேல் என்னும் தீர்க்கதரிசியின் காலம் வரைக்கும் தேவன் நமது மக்களுக்கு நியாயாதிபதிகளை நியமித்தார். பின் மக்கள் ஒரு மன்னன் வேண்டுமென்று கேட்டனர். தேவன் அவர்களுக்கு கீஷ் என்பவனின் குமாரனாகிய சவுலை கொடுத்தார். சவுல் பென்யமீனின் குடும்ப மரபில் வந்தவன். அவன் 40 ஆண்டுகள் மன்னனாக இருந்தான். தேவன் சவுலை எடுத்துக்கொண்ட பிறகு தாவீதை அவர்களுக்கு மன்னனாக்கினார். தாவீதை குறித்து தேவன் கூறியதாவது, ஈசாயின் குமாரனான தாவீதை எனக்கு பிடித்திருக்கிறது. என்னென்ன செய்ய வேண்டுமென நான் நினைக்கிறவற்றை அவன் செய்வான். தேவன் தாவீதின் தலைமுறையினரில் ஒருவரை இஸ்ரவேலுக்கு மீட்பராக அனுப்பினார். அவ்வாறு வந்தவர்தான் இயேசு. தேவன் இதை செய்வதாக வாக்குறுதி அளித்தார். இயேசு வரும் முன்னர் எல்லா யூத மக்களுக்கும் யோவான் போதித்தான். அவர்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்புவதை காட்டும் பொருட்டு யோவான் மக்களை ஞானஸ்நானம் பெறும்படியாக கூறினான். யோவான் தன் வேலையை முடித்து கொண்டிருக்கும் போது அவன், நான் யாரென்று நினைக்கிறீர்கள்? நான் கிறிஸ்து அல்ல, அவர் எனக்கு பின் வருவார். அவர் மிதியடிகளை அவிழ்ப்பதற்கும் எனக்கு தகுதி கிடையாது என்றான். எனது சகோதரர்களே, ஆபிரகாமின் குடும்பத்து மக்களே, உண்மையான தேவனை வணங்கும் யூதர் அல்லாதோரே, கவனியுங்கள். மீட்பை குறித்த செய்தி நமக்காக அனுப்பப்பட்டுள்ளது. எருசலேமில் வாழும் யூதர்களும் யூத தலைவர்களும் இயேசுவே மீட்பர் என்பதை உணரவில்லை. இயேசுவை குறித்து தீர்க்கதரிசிகள் எழுதிய வார்த்தைகள் ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் யூதர்களுக்கு வாசிக்கப்பட்டன. ஆனால் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. யூதர்கள் இயேசுவை குற்றப்படுத்தினார்கள். அவர்கள் இதை செய்தபோது தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகள் நிறைவேறும்படி செய்தார்கள். இயேசு இறப்பதற்கான உண்மையான காரணத்தை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் அவரை கொல்லும்படியாக பிலாத்துவை கேட்டார்கள். கிறிஸ்துவுக்கு ஏற்படும் என வேத வாக்கியங்கள் கூறிய எல்லா தீமைகளையும் அந்த யூதர்கள் செய்தார்கள். பின் அவர்கள் இயேசுவை சிலுவையிலிருந்து இறக்கி அவரை ஒரு கல்லறையில் வைத்தார்கள். ஆனால் தேவன் அவரை மரணத்திலிருந்து எழுப்பினார். அதன் பிறகு கலிலேயாவிலிருந்து எருசலேமுக்கு இயேசுவோடு வந்திருந்தவர்கள் அவரை பல நாட்கள் கண்டார்கள். இவர்களே இப்போது எல்லா மக்களுக்கும் அவரது சாட்சிகள். தேவன் நமது முன்னோருக்கு கொடுத்த வாக்குறுதியை பற்றிய நற்செய்தியை நாங்கள் உங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கிறோம். நாம் அவர்களுடைய மக்கள். இந்த வாக்குறுதி நமக்கு உண்மையாகுமாறு தேவன் செய்தார். இயேசுவை மரணத்திலிருந்து எழுப்பியபடியால் தேவன் இதை செய்தார். சங்கீதம் 2 நாம் இதை பற்றி வாசிக்கிறோம். நீர் எனது குமாரன், இன்று நான் உமது தந்தையாகியிருக்கிறேன். தேவன் இயேசுவை மரணத்திலிருந்து எழுப்பினார். இயேசு மீண்டும் கல்லறைக்கு ஒருபோதும் போக மாட்டார், புழுதியாக மாட்டார். எனவே தேவன் சொன்னார், நான் தாவீதுக்கு செய்த தூய உண்மையான வாக்குறுதிகளை உங்களுக்கு கொடுப்பேன். ஆனால் இன்னொரு இடத்தில் தேவன் சொல்கிறார், உங்களது பரிசுத்தமானவரின் சரீரத்தை கல்லறையில் மக்கிப்போக அனுமதிக்க மாட்டீர்கள். தேவனுடைய விருப்பத்தை தாவீது உயிரோடு இருக்கும் காலத்தில் நிறைவேற்றினான். பின் அவன் இறந்தான். தாவீது அவனது முன்னோரோடு அடக்கம் செய்யப்பட்டான். அவனது சரீரமும் கல்லறையில் மக்கி போனது. ஆனால் தேவன் மரணத்திலிருந்து எழுப்பினவரோ கல்லறையில் மக்கி போகவில்லை. சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு கூறுவது என்னவென்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர் மூலமாக உங்கள் பாவங்களின் மன்னிப்பை நீங்கள் பெற முடியும். மோசேயின் சட்டம் உங்களை உங்கள் பாவங்களிலிருந்து விடுவிக்க முடியவில்லை. ஆனால் இயேசுவில் விசுவாசம் வைத்திருக்கிற ஒவ்வொரு மனிதனும் இயேசுவின் மூலமாக தனது எல்லா பாவங்களிலிருந்தும் விடுவிக்கப்படுகிறான். சில காரியங்கள் நடக்கும் என்று தீர்க்கதரிசிகள் கூறினார்கள். எச்சரிக்கையாயிருங்கள். இக்காரியங்கள் உங்களுக்கு நேராதபடிக்கு பார்த்து கொள்ளுங்கள். தீர்க்கதரிசிகள், ஐயம் கொள்ளும் மக்களே, கவனியுங்கள். நீங்கள் வியப்புறக்கூடும், ஆனால் மரித்து அழிவீர்கள். ஏனெனில் உங்கள் காலத்தில் நீங்கள் நம்பாத சிலவற்றை நான் செய்வேன். சிலர் உங்களுக்கு விளக்கி சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டீர்கள்
என்றனர். பவுலும் பர்னபாவும் ஜெப ஆலயத்தை விட்டு செல்லும் பொழுது அடுத்த ஓய்வு நாளில் மீண்டும் வந்து இவற்றை குறித்து இன்னும் பல விஷயங்களை அவர்களுக்கு சொல்லுமாறு மக்கள் கூறினார்கள். இக்கூட்டத்திற்கு பின் அந்த இடத்திலிருந்து யூதர்கள் பலர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். யூதர்களோடு யூத மதத்திற்கு மாறிய பலரும் இருந்தார்கள். இவர்களும் உண்மையான தேவனை வணங்கினார்கள். பவுலும் பர்னபாவும் தேவனுடைய கிருபையில் தொடர்ந்து நம்பிக்கை வைக்குமாறு அவர்களை உற்சாகமூட்டினார்கள். அடுத்த ஓய்வு நாளில் அநேகமாக நகரத்தின் எல்லா மக்களும் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக ஒருமித்து கூடினார்கள். யூதர்கள் அந்த எல்லா மக்களையும் அங்கே கண்டார்கள். அது அவர்களுக்கு மிகுந்த பொறாமையை ஏற்படுத்தியது. எனவே அவர்கள் வெகு தீமையான சில காரியங்களை கூறி பவுல் கூறிய வார்த்தைகளுக்கு எதிராக விவாதித்தார்கள். ஆனால் பவுலும் பர்னபாவும் மிகவும் துணிச்சலாக பேசினார்கள். அவர்கள்,
யூதர்களாகிய உங்களுக்கு முதலில் தேவனுடைய செய்தியை நாங்கள் சொல்ல வேண்டும், ஆனால் நீங்கள் கேட்க மறுக்கிறீர்கள். நீங்கள் உங்களை இழக்கப்பட்டவர்களாக நித்தியமான வாழ்க்கைக்கு தகுதியற்றவர்களாக ஆக்கிக் கொள்கிறீர்கள். எனவே நாங்கள் இப்போது வேறு தேசங்களின் மக்களிடம் செல்வோம். இதைத்தான் நாங்கள் செய்யும்படியாக ஆண்டவர் எங்களிடம் சொல்லியிருக்கிறார். கர்த்தர் கூறினார், இரட்சிப்பின் பாதையை உலகின் எல்லா மக்களுக்கும் நீங்கள் காட்டும் பொருட்டு உங்களை வேறு தேசங்களுக்கு ஒளியாக்கினேன்.
பவுல் இவ்வாறு கூறியதை யூதரல்லாத மக்கள் கேட்டபோது அவர்கள் மகிழ்ச்சி கொண்டனர். அவர்கள் கர்த்தரின் செய்திக்கு மதிப்பளித்தனர். பல மக்கள் செய்தியை நம்பினர். இவர்கள் நித்தியமான வாழ்க்கைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாவர். எனவே கர்த்தரின் செய்தி நாடு முழுவதும் சொல்லப்பட்டது. ஆனால் யூதர்கள் சில முக்கியமான பக்தியுள்ள பெண்களையும் நகரத் தலைவர்களையும் சினமடையும்படியாகவும் பவுலுக்கும் பர்னபாவுக்கும் எதிராகவும் நகரத்திலிருந்து கிளப்பிவிட்டனர். இந்த மக்கள் பவுலுக்கும் பர்னபாவுக்கும் எதிரான செயல்களை செய்து அவர்களை ஊரை விட்டு வெளியேறும்படி செய்தனர். எனவே பவுலும் பர்னபாவும் தங்கள் பாதங்களிலிருந்து தூசியை உதறினர். பின் அவர்கள் அந்த இடத்தை விட்டு இக்கோனியா நகருக்கு வந்தார்கள். ஆனால் அந்தியோகியாவிலுள்ள இயேசுவின் சீசர்கள் மிகவும் மகிழ்ச்சியடைந்து பரிசுத்த ஆவியால் நிரம்பினர்.